இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 29 முதல் 33 வரை. இயேசு ஓர் உவமை சொன்னார். அத்திமரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள், அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருடைய பரிசுத்தமான இரக்கத்திற்குள் குடிவந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இறை வார்த்தையினுடைய அபிஷேகத்தை நிறைவாக உணர்ந்து கடந்து செல்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சாட்சிகளாக மாறிக்கொண்டிருப்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கொரோனாவினுடைய அந்த தொற்று நோயினுடைய வேதனை நிறைந்த நாட்கள் துவங்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாக ஆண்டவரை சுவைத்து பார்க்க முனைந்த அந்த நாட்களிலிருந்து அநேகரை ஆண்டவர் சாட்சியாக எழுப்பி கொண்டே இருக்கிறார். முன்னாடி இல்லையா ஃபாதர் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது, நம்ம முன்னாடி இருந்தது தான். உங்களுக்கு சிறு குழந்தையாக இருந்த அந்த நாட்களிலிருந்து உங்கள் உள்ளத்திலே விதைக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த இறை ஆட்சியினுடைய வல்லமை, இறை வார்த்தையினுடைய அபிஷேகம், அதெல்லாம் இருந்தது உள்ள. அதை என்ன செய்கிறோம், ஒரு நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை மீண்டும் புதுப்பிக்கிறார். புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் உருவாக்குவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். புதிய விண்ணகம் மண்ணகமும் எங்கே இருக்கிறார், இறையாட்சி எங்கே இருக்கிறார், ஆண்டவர் சொன்னார் இது உங்கள் மத்தியில் இருக்கிறது அப்படின்னார். அதனால தான் கடவுள் என்ன செய்கிறாரு, நம்முடைய இதயங்களை மீண்டும் ஆண்டவர் புதுப்பிக்க அவர் களமிறங்கிவிட்டார். அவர் என்ன செய்கிறார், ஒரு தீமையினுடைய அந்தகார இருள் சூழ்ந்து கிடக்கிற வேதனைக்கு மத்தியில் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுகிறார், தன்னுடைய ஜீவராசிகளோடு பேசுகிறார், தன்னை நோக்கி பார்க்கிற உயிரினங்களோடு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இயற்கையோடு பேசுகிற தேவன், விலங்கினங்களோடு பேசுகிற தேவன், இந்த மனிதர்கள் உயர்ந்த படைப்பாயிருக்கிற நம்மோடும் பல்வேறு விதமாக அவர் பேசுகிறார். இதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதுக்குத்தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் இறை வார்த்தையை கேட்டு அதை தியானிக்க ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இல்லைன்னா இதெல்லாம் நம்ம யோசிக்க முடியுமா, ஆண்டவருடைய அந்த அப்பம் பிடுகிற அந்த ஒரு நிகழ்வு, கல்வாரி நிகழ்வு, அது ஒரு இரக்கத்தின் நிகழ்வு. அதை என்றைக்கு கொண்டாடுறது, வாரம் ஒரு முறை கொண்டாடுனா போதுமா, ஆண்டவர்கிட்ட இறக்கத்தை வாரத்தில் ஒரு நாள் கிடைச்சா போதும்னு நினைக்கலாமா. அதுக்குத்தான் ஆண்டவர் என் நினைவாக செய்யுங்கள்னு சொல்லி விட்டுட்டார். உனக்கு எவ்வளோ நேரம் வேணும், இன்னைக்கு நினைக்கணுமோ அன்னைக்கு நினைச்சுக்கொள். பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவு அவர் நல்லவர் வல்லவராக இருந்தாருன்னா, நம்ம மனிதர்கள் மீது அளவிட முடியாத இரக்கத்தை, நம்ம எவ்வளவு தான் பாவம் செய்தாலும் நம்மளை உடனே தண்டிக்காத தேவனாக அவர் மன்னித்து 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 வார்த்தையை சொன்னவர் செயல்படுத்தி காட்டுறார். நம்ம ஒவ்வொருத்தரும் அதுக்கு சாட்சி. நம்ம செய்த பாவங்கள் அளவிட முடியாதது, ஒவ்வொருத்தரும் அப்படி தான். நீதிமான்கள் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் வந்து எத்தனை பேர் இருக்க போகிறோம் தெரியல. நீதிமான்கள் கூட ஒரு நாளைக்கு 7 முறை தவறுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா சாமானியர்கள் எத்தனை முறை? ஆனால் ஆண்டவர் அத்தனை முறையும் நம்மை மன்னித்து கொண்டே இருக்கிறார். எத்தனை முறை மன்னிப்பது ஆண்டவரேன்னு கேட்ட பொழுது இயேசு ஆண்டவர் சொன்னார், 70 முறை மன்னித்து கொண்டே இரு. அதற்கு என்ன விளக்கம்னே நம்மளால் இன்னைக்கு புரிந்து கொள்ள முடியல. விவிலி அறிஞர்கள் ஒவ்வொருவரும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரே வார்த்தையில் சொன்னணும்னா இறுதி வரை மன்னிக்கணும். அதுதான் கல்வாரி மலையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அடையாளம். இறுதி நேரம் கூட அவர் என்ன செய்தார்? மன்னித்து விட்டுத்தான் இந்த பூமியை விட்டு அவர் உயிர் விண்ணகத்திற்கு கடந்து சென்றது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் வெறுமனை வார்த்தையால் கற்றுக் கொடுக்கிறவர் இல்லை, வாழ்ந்து காட்டி கற்றுக் கொடுத்தவர். கடவுள் மனுஷனாக இறங்கி வந்து இப்படி தான்ப்பான்னு இருக்கணும்னு காட்டிட்டு போயிருக்கிறாருன்னா அது இயேசுவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனால் இயேசுவை ஒரு ஒன் ஆஃப் த மெசஞ்சர்ஸ், கடவுளிடமிருந்து வந்த தூதுவர்களுள் ஒருவராக பலர் கருதுகிறாங்க. அதுதான் புரியலை. நம்ம வந்து ஒரு ஆண்டவர் இயேசுவை ஆண்டவராகவே ஏற்றுக்கொள்கிறோம். அவர் கடவுள். கடவுள் வந்து இந்த பூமியின் மீது இரக்கம் கொண்ட அந்த வெளிப்பாட்டினுடைய உச்சக்கட்டம். அதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கு இருக்கிற புரிதலினுடைய வித்தியாசம். இயேசுவை 10:1 to 11 ஏற்றுக்கொள்கிறவர்கள் மத்தியில் நீ இயேசு ஒருவரே என்று சொல்கிற அந்த அடையாளம் இன்னைக்கு அதுதான் நமக்கு உள்ள வித்தியாசமே. ஆகவே தானே நண்பு பிள்ளைகளே, இந்த இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு உண்மை என்ன? இன்னைக்கு நற்செய்திக்கு முன் இருக்கிற வாழ்த்தொழியில் வாசிக்கப்பட்டது, நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. இந்த மீட்பு அப்படிங்கிற வார்த்தை யாரால் வந்தது? இயேசுவால் வந்தது. தந்தை சொல்கிறார், என் மகன் இல்லாமல் ஒரு பயிலும் என்கிட்ட வர முடியாது. மகனை அவர் உயர்த்துறதுக்கு இதைவிட வேறு அடையாளத்தை அவர் வைக்க முடியல தந்தையால். ஏன்னா இந்த பூமியில் ஒரு உருவம், மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த உருவத்தோடு ஒரு உருவம் தேவைப்பட்டது. அப்போ இயேசு தந்தையினுடைய அடையாளமாக இறங்கி வந்தவர், தந்தையினுடைய சார்பாக வந்தவர், அந்த தந்தையின் நிறைவை தன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார். அதனால தான் சொல்லுகிறோம் தேவப்பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சார்பாக நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரின் சார்பாக நிற்கணும், இயேசு கிறிஸ்துவாக மாறணும். அதுக்கு தான் நமக்கெல்லாம் பேர் கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள், கிறிஸ்தவன் கிறிஸ்தவன்னு சொல்கிறோம். அப்போ கிறிஸ்து அவன் நம்மளை பார்த்து இவன் யாருப்பான்னா இவன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிறிஸ்து அவனாக மாற வேண்டும், கிறிஸ்து நானாக மாற வேண்டும். அப்போ நான் வந்து கிறிஸ்து எங்கேருந்தோ வரப்போகிறாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறதில்ல. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நான் கிறிஸ்துவாய் மாறி இருக்க வேண்டும். ஒரு அநீதி நடக்கிறது என்றால் நான் கிறிஸ்துவாக மாறணும். ஒரு இரக்கம் தேவைப்படுகிற இடத்துல நான் கிறிஸ்துவாய் மாறணும். ஆண்டவருடைய இல்லத்தில் நான் கிறிஸ்துவாய் மாறணும். இப்படி நாம் கிறிஸ்துவாய் மாறி இருக்கிற போது கடவுளுடைய பெரிய அதிசயங்கள் எல்லாம் நம் வழியாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அதுதான் இன்றைக்கி நற்செய்திகளில் முதல் வாசகத்திலெல்லாம் நம்ம படிக்கிறோம். இன்றைக்கி முதல் வாசகம் திருவள்ளிப்பாட்டு நூல், என்னமோ புரியாத மொழியில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில அடையாளங்கள் எல்லாம் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. வான தூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், படுகுழியின் திறவுகோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. படுகுழியின் திறவுகோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்கப்பாம்பை அவர் பிடித்தார். பைபிளில் நிறைய இடத்துல இந்த பாம்புங்கிற கேரக்டர் வந்து நமக்கு ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங் கேரக்டர் தான். அதனாலே என்ன செய்கிறோம், அந்த பாம்பை பார்த்துட்டு பாம்பு வந்து ஒரு தீமையின் அடையாளம் அப்படின்னு ஒரு ஃபிக்சேஷன் கூட நம்ம மனசில் வருது. பாம்பு வந்து நம்ம என்ன கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு விலங்கா அப்படின்னா இல்லை, அது ஒரு ஜீவராசி, அது ஒரு ஜீவராசி. ஏன் இப்போ இந்த அடையாளத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க? இந்த பாம்பினுடைய அடையாளத்தினுடைய வெளிப்பாடு என்ன? அதை நம்ம சற்று புரிந்து கொள்ள வேண்டும். திருவள்ளிப்பாட்டிலையும் பார்க்குறோம், தொடக்க நூலில் பாம்பு தான் வந்து ஏமாத்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன செய்வாங்க, அந்த பாம்பை கண்டு அழிச்சிடணும், ஏன்னா அது நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாம்பினுடைய அடையாளம் அதை நம்ம யோசிக்கிறோம். இப்போ இந்த பாம்பினுடைய, நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட இந்த சர்பட்டை பற்றி நம்ம நெட்லேயே போட்டிருக்கிறாங்க. இன்டர்நெட்டில் நம்ம ப்ரௌசிங்கில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரௌஸ் பண்ணி பார்த்துனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அதில் பார்த்தீங்கன்னாக்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இது தான், த சிம்பிள் ஆஃப் சர்பண்ட் ஆர் ஸ்னேக் பிளேடு இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் லைஃப் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட், எகிப்து, கானான், மெசபட்டோமியா அண்ட் கிரீஸ் இந்த இடங்கள்லாம் இந்த சிம்பிள் ஆஃப் சர்பண்ட் இந்த பாம்பினுடைய அடையாளம் வந்து ஒரு முக்கியமான இடத்தை வகிச்சிச்சு. எங்கே? அந்த கல்ச்சுரல் ரிலிஜியஸ் லைஃப்பில், அந்த சமூகம் சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த, அப்புறம் சமயம் சார்ந்த அந்த தலங்கள்லாம் அது ரொம்ப ஆழமான இடம் வகுத்தது. இதனுடைய அடையாளத்தை வந்து நிறைய பேசலாம். அவங்க எவ்வளோ தூரம் அதை பார்த்தாங்கன்னா, அசோசியேட்டட் வித் டிவினைசேஷன், அது ஒரு புனிதப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்த அடையாளமெல்லாம் அவங்க பார்த்தாங்க. இன்னும் ஒரு வெளிப்படையாக ஒரு விஷயத்தை அவங்க என்ன வெளிப்படுத்துகிறாங்கன்னா, இது வந்து ஒரு அடையாளம் என்னென்னா, ஒரு ஃபெர்டிலிட்டி ஐடென்டிட்டி. ஃபெர்டிலிட்டினா என்ன? ஃப்ளரிஷிங், ஒரு வளர்ச்சி, ஒரு நிறைவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஃபெர்டிலிட்டி, ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து அங்கே ஒரு புதிய ஜீவன் வருது, அது வந்து ஒரு அடையாளம், ஒரு வளர்ச்சியின் அடையாளம், ஒரு நிறைவின் அடையாளம். ஸோ அதே போல் அவங்க என்ன செய்தாங்க, இந்த பாம்பினுடைய அடையாளத்தை வந்து ஒரு சைன் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, ஒரு எழுச்சியினுடைய அடையாளமாக வச்சுருந்தாங்க. அப்படி தான் அவங்க அதை பார்த்தாங்க. அதனால தான் அந்த அடையாளம். ஈவன் நம்மளுடைய ஒரு சில பழைய பண்டைய காலத்து முறைமையில் நம்ம பார்க்குறோம், அந்த நாட்டில் மழை பெய்யலை அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, அவங்க டெம்பிள்ஸ்லலாம் சில லேடிஸை வைத்திருப்பாங்க, அவங்களோட போய் இந்த ஊரில் இருக்கிறவங்க போய் என்ன செய்யணும், அவங்க ஒன்றுக்கு ஒன்று சேருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதனுடைய அடையாளம், அந்த ஃபெர்டிலிட்டியினுடைய அடையாளமாக, அதனால தான் பாம்பினுடைய அடையாளம் இந்த இடத்துல முன்வைக்கப்பட்டது. இது வந்து என்னென்னா, இச்சைகளுக்குரிய ஒரு அடையாளம், நிறைவு அப்படின்னு நினைத்த அந்த அடையாளத்தை நம்மளுடைய பைபிள் என்ன செய்து ஒரு நெகட்டிவ் டோன் கொடுத்து காட்டுறாங்க. இது மட்டுமே நிறைவு கிடையாதப்பா, இதை தாண்டி இருக்குது, இது வந்து உடல் இணைகிறதுனால வந்து எல்லாம் நல்லா நடந்துடாது, இதெல்லாம் தீமைக்குத்தான் வழிகோலும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பாம்பினுடைய அடையாளத்தை அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக வைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, பாம்பை பார்க்கக்கூடாது. அந்த பாம்பு என்கிற அடையாளத்தை வைத்து அவர்கள் செய்த செயல்கள், இச்சைக்குரிய காரியங்களை செய்து அதனால் ஒரு நன்மை விளையும் அப்படின்னு நினைக்கிறது, இது இந்த எண்ணங்கள் எல்லாம் மாறுபட்டதாக இருக்கணும்னு சொல்லி தான் அந்த கலாச்சாரத்திற்கு எதிராக இந்த அடையாளத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, இதில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்போ நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும், உடல் சார்ந்த இச்சைகள் நிறைவை கொடுக்கும், அதுதான் தெய்வீக அடையாளம் என்பதை மறுக்கிறது வேதம். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த அடையாளங்கள்லாம் நம்மளுடைய சக்திக்கு மீறிய ஒரு அடையாளத்தை வந்து இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு மனித சிந்தனைக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் என்பது என்ன என்பதை அவங்க உணர மறுத்துட்டு, இப்படியெல்லாம் செய்தால் கடவுள் என்ன செய்வார், நம்மளை மழையை பொழிவார், நம்மளை வந்து நல்ல விளைச்சலை கொடுப்பார், நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிற அந்த நினைப்பு தவறு. மீட்பு என்பது இந்த மாதிரி செயல்களில் இல்லை, மீட்பு என்பது வித்தியாசமாக இருக்கிறதுங்கிறத அன்றைக்கே பிள்ளைகள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். தொடக்க நூல் எழுதும் பொழுதே அப்போது ஒரு மாற்று சிந்தனை கொடுக்கிற யாவே தெய்வத்தினுடைய வெளிப்பாடு அந்த பிள்ளைகளுக்கு நிறைவாய் கிடைத்திருந்தது. இதெல்லாம் ஏன்ஷியன் நியர் ஈஸ்டர்ன் டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஆனட்டுன்னு எங்களுக்கு வகுப்பில் எடுக்கும்போது அவங்க பெரிய கதையெல்லாம் இருக்குது, கில்காமேஷ் கதைகள், இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது, நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வரும். அப்போ அந்த ஏன்ஷியன் நியர் ஈஸ்ட், இவங்க தான் இஸ்ரேல் குட்டி கிராமம், குட்டி நாடு நடுவில் இருக்குது, இந்த நாட்டுக்கு கீழே எகிப்து இருக்குது, மேலே வந்து பாபிலோன் இருக்குது, இப்படி நிறைய நாடுகள், சிரியா அந்த பக்கம் இருக்குது, இப்படி எல்லா பெரிய நாடுகளுக்கு மத்தியில் இவங்க சிறிய நாடாக இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய அந்த விசுவாசத்தை நிலைப்படுத்தும் போது கடவுள் என்ன செய்கிறாரு, அந்த மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த அடையாளங்கள் எல்லாம் அவங்க சுற்றி பார்த்துட்டு தான் இந்த அடையாளத்தை எடுத்து உள்ளே வைக்கிறாங்க. இட் இஸ் எ நெகட்டிவ் கேரக்டர். எதுக்கு வைக்கிறாங்க? பாம்பை எதிர்த்து பேசணுங்கிறது அவங்களுடைய அடையாளம் அல்ல, ஆனால் படைத்தவரை உற்று நோக்கு, படைத்தவருடைய அடையாளம் எப்படியாக இருக்கிறது, அவர் என்ன சொல்கிறாரு, அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளா ஒரு உலகியல் ரீதியான ஒரு அடையாளத்தை வைத்து கொண்டு நாம் இதுதான் நிறைவு என்று நம்ம நின்று விடக்கூடாது. வெளிப்பாடு கடவுள் வித்தியாசமாய் கொடுத்துட்டே இருக்கிறாரு, அதை நோக்கி நம்ம ஓடணும் அப்படின்றது கடவுளுடைய விருப்பம். அதை தான் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய அடையாளங்கள் நமக்கு காட்டுகிறார். அதே பாருங்க, பின்பு நான் அரியணைகளை கண்டேன், தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். பார்த்தீங்களா? அப்போ கடவுள் தீர்ப்பளிக்கிற அதிகாரத்தை வந்து சிலருக்கு கொடுக்குறார். தீர்ப்பளிக்கிற அதிகாரம். இன்றைக்கி நம்ம எல்லாமே நம்மளுடைய கத்தோலிக்க திருவை வந்து புனிதர்கள் அன்னை மரியாள் இந்த மாதிரி நிறைய ஒரு கேட்டகரி வச்சு என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம ஒரு சில பேரை ஐடென்டிட்டிக்கெல்லாம் உயர்த்தி வச்சுருக்கிறோம் இந்த உலகத்தில். எதுக்கு உயர்த்தி வச்சுருக்கிறோம்? அவங்கள தெய்வங்களாக ஏற்றுக்கொள்வதற்காக இல்லை. தெய்வம் என்பவர் ஒருவர் தான், தந்தை கடவுள் தான் ஒருத்தர், அவர் மூன்று நாட்களாக செயல்படுறாருங்கிறது நம்மளுடைய அடிப்படை விசுவாசத்தினுடைய அந்த அளவுகோல். அந்த அளவுகோலை தாண்டி நம்ம என்றைக்குமே போகல. அப்போ இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் மற்றவங்க சொல்லுகிறதை போல இவங்கெல்லாம் வந்து புறம்பே தள்ளப்பட வேண்டியவர்களா? கடவுள் திட்டத்திற்கு பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுருவாரா? இல்லை, அவர்களுக்குரிய மகிமையை கொடுக்கிறார். அதுதான் பாருங்க, பின்பு அரியணையை கண்டேன், அரியணைகளை கண்டேன், அரியணைகளை. அப்போ அரியணைகள் நிறையா இருக்கிறது. தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர். அப்போ ஆண்டவர் ஒரு சிலருக்கு அந்த தீர்ப்பளிக்கிற அதிகாரத்தை கொடுக்குறாரு பாருங்களேன். அப்போ அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறவங்க யாரு நமக்கு தெரியாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அதுங்களா? அப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைக்கான அடையாளம் எங்கே? அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், புனிதர்களுடைய அடையாளத்தில் வைக்கிறோம். புனிதர்களை நம்ம பார்த்தோமா தெரியாது, அவர் இப்படி தான் இருந்திருப்பார்னு ஒரு நம்ம எழுத்து வழி நமக்கு கிடைச்ச சில அடையாளங்களை வச்சு ஒரு உருவம் நம்ம கொடுக்குறோம். அதுக்காக அது உருவ வழிபாடு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. வார்த்தையினுடைய அடுத்த டெபிக்ஷன் அது. அதை நம்ம வந்து உருவ வழிபாட்டோடு பார்ப்பது என்பது ஒரு மடைமை. அது உருவம் அந்த இந்த கோயிலில் ராயப்பர் ஒரு மாதிரி இருக்கிறாரு, தாடி கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காரு. அடுத்த கோயிலுக்கு போய் போய் பார்த்தா ராயப்பருடைய சுருவம் தாடி பெருசாக இருக்குது. இந்த கையில் ஒரு ஆயுதம் வச்சுருக்காரு, அந்த கையில் ஒரு ஆயுதம் வச்சுருக்காரு. பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டி கிடையாது. நாம் விரும்புகிறது என்னென்னா அந்த அடையாளம் சொல்லுகிற செய்தி வார்த்தை. அப்போ அவங்க யார்? கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகரத்திற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மா. அதைத்தான் நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம அடையாளப்படுத்த விரும்புகிறோம். இதை போய் வேறு விதமாக நீங்கள் இன்டர்பிரட் பண்ணுனா அதுக்கு யாரும் ஒன்று செய்ய முடியாது. அதனால் நம்ம போய் அதை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு திருச்சபை எங்கேயாவது சொல்லுதா? கோயிலுக்குள்ளே வந்த உடனேயும் நீங்கள் எல்லாரும் போய் அங்கே இருக்கிற எல்லா புனிதர்களுடைய சுருவங்களையும் தொட்டு கும்பிட வேண்டும் எங்கேயாவது நம்ம கட்டாயப்படுத்துகிறோமா? இல்லையே. அப்போ நீங்கள் செய்கிறீங்கன்னா அது உங்கள் விருப்பம், அது நம்ம வந்து கட்டாயப்படுத்தல். எப்போ ஒரு வழிபாட்டு முறை அப்படியாய் சொல்லுது அப்படின்னா அதுதான் திருச்சபை வழிநடத்துகிற ஒரு விதம். இப்போ கோயிலுக்குள்ளே வரும்போது ஆண்டவர் நற்கரணை பெட்டிக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லிக் கொடுக்கறது திருச்சபை சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம். இதில் ஏதாவது மாற்றுக்கருத்து இருந்தால் பேசுகிறவங்க அவங்க கத்தோலிக்க இறையலுக்கு தவறாக மாற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். இப்போ மற்ற காரியங்கள் நமக்கு சாராத ஒன்றை ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, இதுதான் நீங்கள் செய்கிறீங்க அப்படி சொல்லும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு எளியவர்களுடைய ஒரு செயலை வைத்து திரு அவையினுடைய செயலாக அதை நம்ம பார்ப்பது என்பது ஒரு முற்றிலும் ஒரு அறிவிலியான ஒரு அறிவீனமான காரியம் அது. ஆகவே தான் பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் இங்கே இருக்குது. அப்போ இவர்களுக்கெல்லாம் எஸ் கடவுள் வந்து வார்த்தை கொடுத்துருக்கிறார். வார்த்தையில் இடம் கொடுத்தவருக்கு நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு இடம் கொடுக்குறோம், ஆலயத்தில் ஒரு இடம் கொடுத்துருக்குறோம். எல்லா பக்கமும் எழுதி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ பிக்சரைசிங். அப்போ பிக்சரைசிங் பண்ணும்போது பார்க்குற போது இப்போ பாருங்கள், எங்களுடைய நம்மளுடைய திருச்சியில் கத்தீட்ரல் சர்ச் இருக்குது. இப்போ தான் அதை வந்து கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க, புதிய ஆலயமாக கட்டியிருக்கிறாங்க. பழைய ஆலயத்தில் மேல் கூரையில் பார்த்தீங்கன்னாக்க பல ஆண்டுகளுக்கு முன்பாக நல்ல ஓவியங்கள், அது ஒரு புதுமையாகத்தான் நான் பார்ப்பேன். என்னென்னா எவ்வளவு வருடங்கள் கடந்தும் அந்த ஓவியங்களினுடைய தன்மை மாறாதிருந்ததை நான் பார்த்தேன். அப்போ அந்த ஓவியங்கள் என்னென்ன ஓவியங்கள், எப்படி நம்மளுடைய ஆதி திருச்சபையில் அந்த பிள்ளைகள் துன்புறுத்தப்பட்டார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், சிங்கங்களின் வாயில்களுக்குள்ளே அவர்கள் எப்படி போனாங்க, அவங்க வந்து எப்படி வந்து பெரிய அரசர்களுடைய கரங்களுக்குள்ளே ஒரு கைப்பாவையாக, அதாவது ஒரு துன்பப்படுத்தப்படுகிற ஒரு அடையாளமாக அவங்க இருந்தாங்க, சிதைக்கப்பட்டாங்க. அதெல்லாம் அவங்க படமாக வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதே ஒரு ஆசையாக இருக்கும். அது இப்படி பார்க்க முடியாது, தலையை நிமிந்துக்கிட்டு தான் அப்படி தான் பார்த்துட்டே வரணும். அது கோயிலுக்குள்ளே போனால் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் புதுசாக வரவங்களாம் அப்படியே பார்ப்பாங்க. பாருங்கள், அந்த மாதிரி நிறைய ஆலயங்களில் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? வழி சிலை வழிபாட்டுக்காகவா இல்லை உருவ வழிபாடா? இல்லை, அதிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தையினுடைய ஆழம். ஒரு வார்த்தையினுடைய ஆழத்தை இன்றைக்கி திரைப்படங்கள் எல்லாம் ஜெயிக்குது. திரைப்படங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வைப்ரேஷனாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்? எல்லாமே விஷுவல் தான். காதலில் வந்து நமக்கு இப்போ சட்டங்கள், நம்மளுடைய இந்திய சட்டத்தை எடுத்து கேளுங்க, தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒரு சட்டத்தை எடுத்து இது கேட்டிங்கன்னா தெரியாது. அதே சட்டத்தை திரைப்படத்தில் இருக்கிற ஒரு ஹீரோ பேசிட்டாருன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்போ பாருங்கள் அந்த காட்சியினுடைய ஆழம் அது. அப்போ நம்ம காட்சிக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். மனுஷங்க எல்லாமே மனசுல பதிய வைக்கிறதுக்கு சில வழிமுறைகள். ஆகவே தான் இந்த வார்த்தையினுடைய அடையாளங்களை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்த அடையாளங்களையே அவங்க உள்வாங்கி கொள்ளலை, மாறாக அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று அப்படியாக அவர்கள் இருந்ததனால் அவர்களுக்கு கிடைத்த அபிஷேகம் என்ன? அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று. இதுதான் நடக்க போகுது நமக்கும். நம்ம உயிரோடு இருக்கிறோம், சாக போகிறோம், நாம் மீண்டும் உயிர் பெற்று எழப்போகிறோம். அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். பின்பு பெரிய வெண்மையான ஒரு அரியணையை கண்டேன் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கூட பாருங்க, இந்த வாழ்வின் நூலை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. வாழ்வின் நூல், இறந்தோரின் செயல்கள் அந்நூலில் எழுதப்பட்டிருந்தன, அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. வாழ்வின் நூல் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதில் வந்து இறந்தோரின் செயல்கள் அந்நூல் எழுதப்பட்டிருந்தன. உடனே நம்ம நினைக்கக்கூடாது, இப்படி ஒரு பெரிய புஸ்தமாக வச்சுருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. பெரிய புஸ்தமாக வச்சுருந்தாங்களா, அது எங்கே வச்சுருந்துருப்பாங்க, செல்ஃபில் வச்சுருப்பாங்களா, அப்படி இல்லை. இது வந்து உன்னுடைய செயல்கள் குறிக்கப்படுகிறது, உன்னுடைய செயல்கள் எல்லாம் அது பதிவு செய்யப்படுகிறது, உன்னுடைய பேச்சு பதிவு செய்யப்படுகிறது. அதனால தான் சொல்லுகிறோம், உன்னுடைய பேச்செல்லாம் சரியாய் பேசு. யாருக்கு கேட்க போதுன்னு நம்ம எதையாவது பேசக்கூடாது இல்லையா? அப்போ உன்னுடைய பேச்சு உன்னுடைய செயல்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. அது நம்ம ரொம்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவற்றுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட போகிறது. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது, அதுபோல சாவும் பாதாளமும் தங்களுக்குள் இருந்த இறந்தோரை அது வெளியேற்றுகிறது. அப்படின்னா எல்லாரும் தீர்ப்புக்கு வரப்போகிறோங்கிற ஒரு நிலைப்பாடு. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதெல்லாம் புரிந்து கொண்டு கடைசியாக வரக்கூடிய அந்த வார்த்தை சொல்லுகிற காரியம், புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன், தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாக இருந்தது. அப்போனா எப்படி? நம்ம தான் அந்த புதிய விண்ணரசினுடைய பிள்ளைகள். நாம் நம்மை அணி செய்து கொள்ள வேண்டும். நம்ம சும்மா உட்காந்துட்டு உலகத்தில் இந்த உயிரை இந்த உடலை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடுகிற ஒரு ஜீவராசிகளோடு நம்மளும் ஓடி நம்ம இழந்து விடக்கூடாது. நம்மளுடைய ஆன்மாவை சார்ந்த ஓட்டம் அதுதான். புதிய எருசலேமுக்குள்ளே போகிறது எது? உடல் கிடையாது. பார்க்குறோம், போய் நம்ம செத்தவங்களை புதைச்சிட்டு வந்துடுறோமே, அந்த உடல் போகிறது இல்லை. அப்போ இந்த ஆத்மா போகுது. இந்த ஆத்மாவை நான் எப்படி அந்த புதிய எருசலேமுக்குள்ளே அனுப்புறது? அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, நாம் அணி செய்து கொள்ளணும் மணமகளைப் போல. அப்போ மணமகளைப் போல அணி செய்து கொள்வதுனா என்ன? அணிகலன்களை கொண்டு அணி செய்து கொள்வதல்ல, மாறாக ஆண்டவருடைய கிருபைகளால், ஆண்டவருடைய வார்த்தைகளால், ஆண்டவர் செய்ய சொன்ன காரியங்களால நம்மை அணி செய்து கொள்வது. அதுதான் நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, இயேசு என்ன செய்கிறார்? ஒரு ஓமை சொன்னார், அத்திமரத்தையும் அதன் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள், அவை தளிர் விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். எல்லாம் இலையுதிர் காலம் முடிஞ்சு அந்த கோடை காலத்தில் கடவுள் எவ்வளோ அழகாக அந்த இலைகள் எல்லாம் தளிர்க்க வைத்து அந்த கோடை காலத்தில் நிழல் கொடுக்க முடியாது செய்திருக்கிறார். வெயில் காலத்தில் போய் கடவுள் எங்கே எந்த மரத்தையாவது இலையுதிர் காலத்தை வச்சுருந்தாருன்னா அந்த மரங்களால் ஏதாவது நமக்கு பயன் இருக்குமா? பாருங்க, கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு அழகான திட்டம் வைத்திருக்கிறார். மரங்களுக்கு வச்சிருக்கிறார், செடி கொடிகளுக்கு வச்சிருக்கிறார், நமக்கும் வச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் நமக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். அதனால தான் அந்த தீர்ப்பளிக்க போகிற காரியத்தை குறித்து ஆண்டவர் அடிக்கடி பேசிட்டே இருக்கிறார். தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. சாலமணி ஞானநூல் 11:9 சொல்றார், இஸ்ரேலர் சோதிக்கப்பட்ட பொழுது இரக்கத்தால் பயிற்றுவிக்கப்பட்டனர். இஸ்ரேலர் சோதிக்கப்பட்ட பொழுது இரக்கத்தால் பயிற்றுவிக்கப்பட்டனர் என்றும், கடவுள் சினம் கொண்டு தீர்ப்பளிக்கும் பொழுது இறைப்பற்றில்லாதவர்கள் எவ்வாறு வதைக்கப்படுவார்கள் என்றும் இதன் வாயிலாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் நம்ம ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல அது அடுத்த பிரச்சனை. இறைப்பற்று ரொம்ப முக்கியம். இறைவனோடு இணைஞ்சு கிடக்கிறது தான் அந்த இறைப்பற்று. கடவுள் என்ன கேட்கிறார் அதை செய்ய முயற்சிப்பது. ரோமையர் 2:1 சொல்லுது பாருங்க, தீர்ப்பளிப்பதை பற்றி, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்போரே, நீங்கள் யாராயினும் சாக்குப்போக்கு சொல்வதற்காக உங்களுக்கு வழி இல்லை, ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள், தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே. பார்த்தீங்களா, தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே. அப்போ ஆண்டவர்கிட்டேருந்து நம்ம நல்ல தீர்ப்பு தீர்ப்பே வாங்கக்கூடாது, தீர்ப்புக்கு போகக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோம், செலெக்ஷனில் வந்து நீ உனக்கு எந்த இதுமே இல்லைப்பா, நேராக போப்பா, யூஆர் செலக்டட் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கும்? அந்த சந்தோஷத்துக்குள்ளே நம்ம போகணுன்னா இங்கேயே நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு உகந்ததையெல்லாம் செய்யணும். அடுத்தவனை நம்ம தீர்ப்பு வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எப்படி தீர்ப்புக்குள்ளாக போகிறோம் என்பதை நினைத்து நாம் ஜெயிப்பதை குறித்து ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். திருவள்ளிப்பாடு 14:7 கடவுளுக்கு அஞ்சுங்கள், அவரை போற்றி புகழுங்கள், ஏனெனில் அவர் தீர்ப்பளிக்கும் நேரம் வந்துவிட்டது. மண், கடல், நீரூற்றுகள் ஆகியவற்றை படைத்தவரை வணங்குங்கள் என்று உரத்த குரலில் கூறினார். அப்போ பாருங்க, நீங்கள் படைத்தவரை நோக்கி நம்ம மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை மறந்துட்டு இன்றைக்கி நம்ம உலகத்தினுடைய காரியங்கள், மண், மரம், மட்டை இதெல்லாம் கும்பிட்டு கொண்டு கடவுள் இங்கெல்லாம் இருக்கிறார், இதில் இருப்பார், இதெல்லாம் ஆண்டவர் எத்தனை வெளிப்பாடாக நமக்கு பேசியிருக்கிறார் பாருங்களேன். யோவான் 12:48 ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது, இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் வார்த்தையில் தான் பேசியிருக்கிறேன், நீ அதை வடிவமாக்கி ஏதாவது ஆக்கு, ஆனால் என் வார்த்தையை நம்பும். ஆண்டவர் சொல்கிறது அதுதான், நீ வார்த்தையை நம்பணும், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டினா ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக வாழணும். இதை இங்கு நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். எண்ணிக்கை 24 எண்ணிக்கை நூலில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம், பாலாக்கு பிலையாம். இந்த பிலையாம் வந்து சாபத்துக்காக சபிக்கிறதுக்காக இந்த பாலாக்கு அரசன் கூட்டிகிட்டு வரான் இஸ்ரேல் மக்களை சபிக்கிறதுக்காக. ஆனால் இந்த பிலையாம் வந்து என்ன பண்ணிட்டாரு, சபிக்கிறதுக்கு பதிலாக ஆசி வழங்கிட்டார். அதுக்கு வந்து இந்த பாலா கோவம் வந்துருச்சு, ஏண்டா உன்னைய நான் அங்கேருந்து செலவு பண்ணி கூட்டிகிட்டு வந்து சபிக்க கூட்டிகிட்டு வந்தா நீ வந்து இஸ்ரேல் மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி வாழ்த்துறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த பிலையாம் என்ன சொல்கிறாரு பாருங்க, பிலையாம் பாலாக்குக்கு மறுமொழியாக கூறியது, நீர் என்னிடம் அனுப்பிய உம் தூதரிடம் நான் சொல்லவில்லையா? என்கிட்ட ஒரு மெசஞ்சர் ஒருத்தர் அனுப்புன இல்லை, அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நல்லா கேட்டுப்பார் போய், நான் அங்கேயே சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன சொன்னேன், பாலாக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், வாழு உன் அதிகாரி எனக்கு வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் தந்தாலும் ஆண்டவரின் வார்த்தையை மீறி சென்று என் விருப்பப்படி நன்மையோ தீமையோ செய்ய இயலாது, ஆண்டவர் பேசுவதையே நான் பேசுவேன் என்று சொல்லவில்லையா? பார்த்தீங்களா, ஒரு அந்நிய தெய்வத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒருவன் எப்படிப்பட்ட ஒரு சாட்சியாய் இந்த இடத்துல நிற்பதை நம்ம பதிவு செய்திருக்கிறது வேதம். இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை பேசி கொண்டிருக்கிறோம், நம்முடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையை ஒத்ததாக இருக்கிறதா சிந்திக்க வேண்டும். ஏதோ எல்லாம் நம்ம நிறைவடைய போகிற நாட்களுக்குள்ளே நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, மத்தேயு 24:33 இவற்றையெல்லாம் நீங்கள் காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எவற்றையெல்லாம், இன்னைக்கு நிறைய நமக்கு செய்திகள், அழிவினுடைய செய்திகள், வித்தியாசமான காரியங்கள் நடக்குது, அமானுஷ்ய செய்திகள், இதையெல்லாம் நீ கேட்கும்போது என்ன செய்யாத, குழம்பி போயிட வேண்டாம். இதையெல்லாம் கேட்கும்போது ஆண்டவருடைய மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக நீங்கள் இந்த நல்ல நாளில் ஆண்டவருடைய இரக்கம் நம்மை காப்பாற்றும். என்ன செய்யணும், பயப்படுறதா, அங்கே ஓடுறதா, இங்கே ஓடுறதா? வேதம் சொல்லுகிறது, திருப்பாடல் 91 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவரை உம் புகழிடமாய் கொண்டீர், உன்னதரை உம் உறைவிடமாக்கி கொண்டீர், ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. ஆண்டவரை உம் புகழிடமாய் கொண்டிருக்கணும், கயிறை அல்ல, தாயத்தை அல்ல, சம்பிரதாயங்களை அல்ல, அந்த தெய்வம் நன்மை செய்யுமா, இந்த தெய்வம் அந்த சபைக்கு ஓடலாமா, இங்கே ஓடலாமா, குழம்பி போக தேவையில்லை. நீ ஆண்டவருடைய பிள்ளையாய், நீ இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய உண்மைக்குரிய பிள்ளையாய், நீதிக்குரிய பிள்ளையாய், நேர்மைக்குரிய பிள்ளையாய் நீங்கள் இருந்தாலே போதும், ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அற்புதமான ஒரு விடுதலையை கொடுக்க காத்திருக்கிறார். சிந்திப்போம், இந்த அருமையான நாளில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.